நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் போவேன், மலையை கூப்பிட்டு வருவாங்க, போக வருவோம். இன்னைக்கு நீங்க மலையை கூப்பிட்டு வாங்க, இசனை நான் தபோனத்தில் இருக்க போகும்போது மலை ரொம்ப வறட்சியா இருக்குது அப்படின்னு நினைச்சு, அன்னைக்கு மலைக்கு அவளு ஒரு வாரம் சேர மலை தியானம் தபோனம் கேட்ட போது அந்த மாடி இதெல்லாம் கேட்டது தியான காலம் எல்லாம் இல்லை. வாங்க வந்து அங்கிருந்து ஒரு ஆள் வந்தாரு, ஏய்யா நாங்கள் வாடகை உங்களுக்கு பிடிக்கலையா, என்னையா நாங்கள் மழை பெஞ்சா ஊருக்கு நல்லது நானும் செய்வோம், இல்லை இல்லை நீ இந்த ஊருக்கு வந்து நல்லா கெட்டு போகணும் செய்ய, என்னையா சொல்றீங்கன்னு எனக்கு அர்த்தமா இல்லை, நான் புகையிலே வெட்டி காயை போட்டுக்கிறோம் மழை பெஞ்சா என்ன ஆகுது பூரா போச்சு, தியானம் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கல நடந்து நிகழ்ச்சி அப்படியே கேட்கலாம். ஏன் மழை பெஞ்சா நல்லது தானே, இப்ப பொங்கல் எடுத்துங்க கிணத்துல தண்ணி இல்லைன்னா என்ன பண்ணுங்க, அதுக்காக வேண்டி ஏன் சுத்தம் போறதா அப்படின்னு இப்படியே கேட்கிற தெருவோம் இஷ்டப்படியே. நான் அந்த கேட்ட ஏரியாவில் இன்னைக்கு மழை பெய்யறது இல்லை, தண்ணி வண்டி பொங்கல் வட்ட பக்கம் மழை பெஞ்சாலும் அங்க தண்ணி ஊத்திருக்கவே இல்லை, மழை நாளுக்கு மேல அவங்களால கேட்டதுனால நானும் விட்டுட்டேன். எல்லா இடத்துக்கும் மழை பெய்யும்னாலும் இங்க வேண்டாம் பாப்பீங்க, நினைக்கிறேன் 1000 அடி 1500 அடி மழை போர் போட்டு இதுலயும் போட்டு போட்டு 1500 அடி போட கூட தண்ணியே வேண்டாம். இந்த மாதிரி காலம் போயிட்டு ஏனென்றால் மனிதர்களை அந்தந்த சமயத்துக்கு இதுவும் அடித்தான் நம்ம இல்லை என்ன, இந்த நாட்டை பற்றி யாருமே சிந்திக்கிறது அரசியல்வாதி ஆனாலும் சரி தெய்வ பக்தியாதி ஆனாலும் சரி, நாம் அந்த நல்ல ஒழுக்கங்களை பற்றி நாம் சற்றும் சிந்திக்கவே இல்லை, அன்னைக்கு அது நடந்தா சரி அப்படிங்கிற நிலையில தான் நாம் இருக்கின்றோமே தவிர நாட்டை பற்றி யாரும் சிந்திக்கவில்லை. ஆக நாம் இந்த நாட்டை தான் பிறந்தோம், இந்த பூமி நலமா இருந்தால்தான் நாம் நலமா இருக்க முடியும். இந்த ரத்தில் இருக்கிற தண்ணி இல்லைன்னு நீங்க என்ன பண்ணுவீங்க, எவ்வளவுதான் தியானம் என்னால் அரைச்சி ஆகி போச்சுன்னா எதிலே போகும், நாக்கு வறண்டுகிட்டு தான் தண்ணி தண்ணின்ற ஏங்கிச்சு, அதுவும் தேவைப்படுதில்ல, அதை சமப்படுத்தி இருந்தா தான் இருக்கு. இப்ப தியானம் முடிஞ்சவன நீங்க சாப்பாடு போன தண்ணி இல்லைன்னா என்ன பண்ணுங்க. இது எல்லாம் இந்த நாடு நலமா இருக்க எவர் ஒரு என்ன நாட்டு உணர்வு எல்லாம் நம்மளுக்கு இருக்கு, யாரும் புரிந்து வாழல. அதனால முதல்ல நம்ம நாடு நலமா இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோட தான் நான் வாழும். அந்த நாடு நலமா இருக்கதான் கோயிலுக்கு கட்டி வச்சிருக்கிறான். ஒவ்வொரு நிமிஷம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த விநாயகரை இருக்கப்படும் போது வடமேற்கை வச்சு அந்த துறைத்திற்கும் தேர்வுகளை பெற வேண்டும் என்று ஏங்கி நம் உடலை பெருகச் செய்து இந்த ஊர் முழுதும் பழக வேண்டும், ஊர் மக்கள் அனைவரும் பெற வேண்டும் என்று எல்லாருக்கும் பெற வேண்டும் என்று அந்த பேரன்பை பெறச்சுவதற்கு இது வினையாக்கி எல்லோரும் நல்லா இருக்கணும்னா அந்த அருள் நமக்கு இருக்கு. ஆக மொத்தம் பகைமேறந்து எல்லோருக்கும் இந்த நல்ல உணர்வு பெற வேண்டும் என்ன செய்யறது அந்த கோயில். வேதனைப்படுவரை நாம் பார்த்தால் அது வேதனை நமக்குள் வந்துடுது. இப்ப இதை எடுத்துக்கொண்ட பின் அந்த துணை நட்சத்திரத்தின் தேர்தல் எனக்குள் படணும்னா இந்த வேதனையான உணர்வு நமக்கு வராது சுத்தப்படுத்துறதுக்கு. அதான் அக்னி உண்டன் நாம தங்கத்துல திரவத்தை ஊற்றினால் எப்படி இதே போல அந்த துணை நட்சத்திரத்தின் உணர்வு நம் உடலை சேர்த்து இந்த விஷத்தின் தன்மையை அதை நீக்கி அவர் உடலும் நலமாக வேண்டும், அவர் குடும்பம் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்று இந்த உணர்வை நாம் செலுத்தினால் அவர் வேதனைப்பட்ட உணர்வு நமக்குள் அணுவாக மாறிட்டால் நம்ம குடும்பத்தின் சென்ற உடலுக்கு. ஆகவே அதை உடாதபடி தடுத்து அவர்கள் நலமாக வேண்டும் என்றால் நாமும் நலமாகுங்க என்பதுதான் கோயிலின் உண்மையான இயக்கம். அது அதை யாரும் மறுக்கிறது இல்லையே. இன்னைக்கு எடுத்து கோயில விநாயகரை பீடு கொண்டு அரச மரத்தை வச்சு வச்சிருவாங்க, அடுத்தாப்படி நாங்கள் போய் ஒன்றுக்கு போகிறது மரவில் போய் பேடுறது எல்லாமே முதல்ல தேடி காசை வச்சு வச்சுட்டு போயிடணும், அப்புறம் தேடி எந்த விருப்பம் அங்கே பேடுற இடமா தான் வச்சுருக்காங்க, அது யாராவது கவனிக்கிறாங்கன்னு. ஏன்னா திருடி கொழுந்து இந்த விநாயகரை வச்சா எனக்கு அந்த சக்தி தருவாங்கிறத நினைக்கிறாங்க, அரச மரத்தையும் வேப்பமே. இப்படித்தான் நாம் அதை எடுத்தால் நம்மளுக்கு கொடுப்பான்னு இந்த பக்தி மார்க்கங்கள். அதாவது அறியாத பக்தி தான் இருக்கிறது, அறிஞ்சு அந்த பக்தி செயல்படுது. உண்மையான பக்தி கோயிலில் போய் இந்த கோயிலுக்கு வர்றவங்க குடும்பம் எல்லாம் அந்த தெய்வீக பண்பும் தெய்வீக அருளும் பெற வேண்டும், தெய்வீக பண்பு பெற வேண்டும்,
என்று நாம் இங்கே எது எதெல்லாம் கனி என்று கனி போன்ற சுவையான சொல்லும் செயலும் பெற வேண்டும். அந்த தங்கத்தை போல மனம் மங்காத நிலை பெற வேண்டும். நானும் இந்த கோயிலுக்கு வர்றவங்களும் எல்லாரும் என்ன வேண்டும், மலரை போல மனம் பெற வேண்டும், மகிழ்ந்து வாழும் சக்தி பெற வேண்டும் என்று நாம் எண்ணி இந்த கோயிலுக்கு வர்ற குடும்பம் எல்லாம் அந்த வர வேண்டும் என்று நாம் என்ன வைக்கிறீர்கள். அப்ப பக்தி எது? நீங்க நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன், நான் நல்லா இருக்கும் நீங்க என்ன வைக்கிறது தான் கோயில். இப்ப நாம என்ன செய்யறோம், இப்ப காசை கொடுத்துருப்போம், அன்னைக்கு நான் காசை வாங்கி போறாங்க, ஏமாத்திக்கிட்டே வர்றான், உன எத்தனை நாளும் பூசிச்சேன், நான் பாரு கொள்ளி அடிக்கணும் வாழ்ந்துட்டு இருக்க, நீ பாத்துக்கிட்டு இருக்க என்னன்னு சொல்லணும். மாரியம்மன் கோயில போனா அத்தனை நாசமா போட்டு மண்ணை வரி தூத்துறேன். காளி கோயில் போனா ஒரு காடை ஒண்ணு வாங்கி தர்றேன், இந்த மாதிரி எனக்கு ஏமாத்திட்டு இருக்கிறான் அவன் குடும்பம் சாம்ப. நம்ம பக்தி இப்படிதான். ஆகவே இதே போல தவறான வழிகளில் தான் நம்ம பக்தி கொண்டாடுகிறோமே தவிர ஞானிகளுக்கு ஆக்கிய உணர்வுக்கு வரவில்லை. இந்த உடல் இச்சையை தான் நம்ம வளர்த்து கொண்டு இருக்கமே தான் அருள் இச்சை நமக்கு கொஞ்சம் கூட இல்லை. இன்னைக்கு நாம் தியான வழியில் இதை சொன்னாலும் கூட நமக்குள் வளர்த்து கொண்ட உணர்வுகள் மீண்டும் அந்த எதிர்பார்ப்பை தான் வைக்கின்றது. இப்ப நான் உங்களுக்கு ஒரு உதவி செய்தாச்சே, உங்க வீட்டுல இருந்து எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற நிலையில தான் இருக்கு. இந்த உணர்வு நீங்க நலமா இருக்கணும் முழுமை என்ன, அந்த உயர்வான சந்தோஷம் எனக்குள் அந்த நல்ல உணர்வு ஊட்டி எனக்கு நல்வழி காட்டும் என்றதில்லை. நீங்க இதை செய்தால் அவர் வாழ வேண்டும் என்று உணர்வாகும் போது, நீங்க அந்த சந்தோஷமாகும் போது, இதுவும் அந்த நல்ல நிலை உயர்ந்த நிலை ஆகிறார் அப்படின்னு என்ன, எனக்கு அந்த உயர்ந்த உணர்வுகள் எனக்கு நோய் உடாக தடுக்கும், எனக்கு மன வலிமையும் கொடுக்கும், அந்த தெய்வீக பண்பு வரும். இதை பிறக்கிறதுக்குதான் ஆலயத்தை அப்படி வச்சது. யார் என்றாங்க, நீங்க உதவி செய்வேன், அதாவது என்ன உதவி செய்திருப்பேன். அதே சமயத்தில் நான் உதவி செய்து ரோட்ல போறேன், உதவி செய்த மனுஷன் நான் பார்க்குறேன், அவன் அவசரமாக போறான், அவருக்கு நல்லா பக்கா உதவி செய்திருக்கேன், ஆனால் அவசரமாக போகும்போது நான் பேர சொல்லி கூப்பிடுறேங்க வாப்பா அப்படின்ட்டு, இருங்க நான் கொஞ்சம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறேன். அன்னைக்கு காசு வாங்குறதுக்கு நம்ம வந்து இங்கே உட்காந்துட்டு நம்மளை துரத்தி துரத்தி காசு வாங்கினா இன்னைக்கு கூப்பிடுற பாரு வரமாட்டேங்கிறான். அம்பாரு அன்னைக்கு காசு வாங்குறதுக்கு என்னை மதிச்சான், நான் கூப்பிடுறேன் போடுறான். ஆனால் அவனுடைய சூழ்நிலை எது, ட்ரெயினுக்கு போனவங்க இங்கே டிக்கெட்டை வச்சுட்டு போயிட்டாங்க, அந்த டிக்கெட் அவங்களுக்கு கொடுத்தாதான் அவங்க நல்லா இருக்கும். இப்போ நான் வண்டியில் போய் டிக்கெட் இல்லைன்னா முடிப்பாங்க, அதுக்காக வேண்டி வண்டி போடுறது தான் நான் போகணும்னு அவசரமாக போகிறார். இவர் என்ன செய்கிறாரு, இங்க வாப்பா அப்படின்னு கூப்பிடாரு, கூப்பிட்டதுக்கு மரியாதை செல் தான் போறான் பாரு அப்படிங்கிற இந்த உணர்வு தான் நம்ம மனிதழி வாழ்க்கையில. நாம் ஒரு தடவை உதவி செய்தோம்னா ரெண்டாவது அவரை நாம கூப்பிடும் போது வரல அப்படின்னா அவங்க மேல பகமே உண்டாக்கிடும். இது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இந்த மாதிரி நடக்குது. நாம் எதிர்பார்த்தது நடக்கவில்லை என்றால் அவங்க மேல பகமே நடக்கும். இதுகளெல்லாம் எது இயக்குது, அந்த உணர்வு தான் நம்ம இயக்குதே தவிர நம்ம ஆறாவது அறிவை அந்த இடத்துல பயன்படுத்தலையே. இந்த ஆறாவது அறிவை நாம எப்படி பயன்படுத்துறதுக்குத்தான் நாம ஞானிகள் அத்தனை காவியங்களையும் படிச்சு கொடுத்தோம். ஆக நாம் இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி, நாம் தீமை நீக்கிய உணர்வுகள் நாம் பெற வேண்டும் என்று இச்சைப்பட்டால் நம் உயிலைப்பட்டு கிரியாகி அந்த ஞானத்தின் வழி நம் உடலை அது இயக்கும். அதான் சிவனுக்கு ஓதினான் ஓம் என்ற பிரணவித்து உடல்ல பிறந்ததுதான் ஆறாவது அறிவு கார்த்திகேயம், இது சிவத்துக்குள் விளைந்ததுதான். ஆனால் நாம் வேதனை என்ற உணர்வு நுகர்ந்த பின் அந்த வேதனையின் உணர்ச்சியை நமக்குள் பிரணமாக்கி அதன் நிலையை நம்மை இயக்குகின்றது. ஆகவே இந்த ஆறாவது அறிவுப்படுத்தவன் இது நமக்குள் தீங்காகும், இருளின் நீத்தியாக அந்த இருள் சூழ்நிலையாகவும் வேதனை என்ற உணர்வு வரும் அப்படின்னு கார்த்திகேயன் என்று தெரிந்து இந்த உடல்ல விளைந்த உணர்வு இந்த உடலுக்கு தீங்கு வராமல் பாதுகாக்க, அப்போ அந்த தீங்கை நீக்கி அருணர் பெற வேண்டும் என்று இச்சைப்பட்டால் அதை நுகர்ந்தான் நம் உயிரிலே கிரியா என்று அதன் வழி நம் எண்ணம் சொல் செயலாகி தீமையை நீக்கி நம் வாழ்க்கை ஒழுங்குபடுத்தது வரும். ஆகவே ஒவ்வொரு நிமிஷம் நாம் இச்சை எதுமேல் பெற வேண்டும். ஞானிகள் காட்டிய அருள்வழியை நான் பெற வேண்டும் என்று எங்கினால் நாம் அதை பழக்கத்துக்கு வந்தால் நான் அதை இச்சைப்பட்டால் நம் உயிரிலே பட்டு கிரியாகி நாம் சிந்தனை இழந்திருந்தாலும் சிந்திக்கும் ஆற்றல் கொடுத்து சிந்தனையுடன் நாம் செயல்படும் இந்த சக்திகளை இதையெல்லாம் நாம் அந்த ஒரு பழக்கத்துக்கு கொண்டு வந்தாச்சுன்னா குறைகள் கூறுவதை விட்டு விடலாம். ஆனால் மன நிறைவு எதுவுமே நமக்குள் வளர்த்து விடலாம். ஆனால் உயர்ந்த சக்தி உங்ககிட்ட கொடுத்துருக்கிறேன், யாரும் மறிக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க எப்ப வேணும்னாலும் அந்த உணர்வை நீங்க எடுக்கலாம். தீமை நீக்கும் சக்தி உங்களுக்கு பெற வேண்டும் என்றான். யாரும் செய்யாத உங்ககிட்ட கொடுக்குற அதை நீங்க பயன்படுத்த தெரியாம துப்பாக்கி கையில கொடுத்து புலி வருது சுடுது அப்படின்னா, அதுலயோ புலி வருது புலி வருதுன்னு சொல்லிவிட்டு துப்பாக்கி வச்சு ஆடி இருந்த புலிதான் நம்மை தாக்கும். இதே மாதிரி வாழ்க்கையிலே தீமை என்ற உணர்வு சுட்டு பசுக்க துரு நட்சத்திரத்தின் பேரவழி உங்க உடலுக்குள் செலுத்தி அந்த தீமை என்ற அந்த இருளை சுட்டு பொசுக்குங்க. ஞானத்தின் உணர்வு உங்களுக்குள் ஆறாவது அறிவின் தன்மையை தெளிவாக்குங்க என்றுதான் அப்ப அந்த தியானத்தில் சொல்றோம். அதை பெறுவதற்கு நான் முயற்சிகள் எடுக்கணும். அடுத்து கேள்வி, மணி என்னாச்சு? ஒன்றும் இந்த மைக்கு கொடுங்க. சரி, நீங்க தியான வழிக்கு வந்துட்டீங்க. இப்ப அந்த உணர்வு உங்களுக்குள் சக்தி ஆகுது. உங்க தந்தையின் உணர்வு தான் உங்க உடல். அந்த தியானத்தின் வழி கொண்டு இந்த ஆன்மாவை நாம் சப்தரிஷி மண்டலத்தை அடைய செய்யறோம். இந்த உடல் பெற்ற நஞ்சிகள் கரையுது. இந்த துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பு விதத்தில் ஆறாவது அறிவு ஏழாவது நிலையை சுத்திட்டு இருக்குது. ஆனா தாயார் இங்க இருக்கிறாங்க. தாயின் உணர்வோடு சேர்க்கப்படும் போது இதே முறையில் தாயை அங்கு வென் செலுத்தினா ரெண்டு பேரையும் சேர்த்து ஒரு உணர்வின் கருவாக உருவாக்கி என்றுமே அழியா சொல்ல செல்வமாக இருப்பாங்க. அதே சமயத்துல அவர் வாழ்ந்த காலத்துல இப்ப வரக்கூடிய இருளின் தன்மை இருந்தாலும் நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொழி பிறப்பது எளிதில் நம்மளுக்கு கிடைக்குது. நம் உடலுக்குள் சேர்த்து தீமைகளை நீக்கக்கூடிய சக்தி கிடைக்குது. ஆகவே நம்மளுக்கு கிடைக்குது, அவங்களுக்கு எப்படி கிடைக்காம போகும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அவங்க உணர்வு இது மேல பற்று இல்லை. இப்ப நாம ரேடியோ டிவி அலைகளை இங்க ஒளிபரப்பு செய்யப்படும் போது எந்த ஸ்டேஷன் அலவரிசை வைக்கிறோமோ அதுதான் வருது. இந்த காத்துல எல்லாமே இருக்கு. ஆகவே உங்களுக்குள் அந்த தந்தை வின் செலுத்தும் போது அந்த வின் செலுத்திய வலுவான உணர்வு இங்க இருக்குது. அப்ப எளிதில் நீங்க எடுத்து உங்க சிரமங்களை போக்கிக் கொள்ளலாம். நீங்க போக்கிக் கொண்ட பிற்பாடு தம்பி சகோதரர்களுக்கும் இதைப்போல் அவர்கள் பெற வேண்டும், அவங்க அறியாமல் இருள் நீங்க வேண்டும், மெய்ப்பொருட்கானும் அருசக்தி பெற வேண்டும் என்று பிரார்த்திக்க வேண்டிய உங்க கடமை. ஆனால் நாம சொல்றோம் கேட்கலைங்களே வேதனைப்பட்டா இப்ப நீங்க எடுத்துக்கொண்ட சக்தியும் இழக்க நேரும். எந்த விஷத்தின் தன்மை வரப்படும் போது சிந்திக்கும் தன்மை இங்க இழக்கப்படுங்க. இப்போ உங்களை அறியாமலே அவங்க நிலைக்கு தான் போவீங்க. சொல்றது உங்களுக்கு அர்த்தமே தான். அதனால அவர்களும் அந்த பெற வேண்டும் என்ற ஆசையை ஓட்டும் கூட பிறந்த சகோதரர்கள். அதனால் அது பெற வேண்டும் என்று பெறவில்லை என்று வருத்தப்பட வேண்டியதில்லை. பெற வேண்டும் என்று ஆசை கூட்டுவதனால் தப்பு இல்லை. ஆனால் அவர்கள் இதன்படி செய்து வந்தார்னா அப்பாவுக்கு எந்த நோய் வந்ததோ அதன் உணர்வு அவங்களுக்கு வரும். அதோடு மட்டுமில்லை அவங்களுடைய பிதர்களுக்கும் குழந்தைகளுக்கு அது வரும். அந்த நோயின் தன பரம்பரை நோய் என்ற நிலை வரும். இப்போ உங்களை சார்புடையில் வரப்படும் போது இந்த சார்பிலே நோய்கள் வராமல் நீங்கள் தடுத்து கொள்ள உதவுது. ஆகவே அவர்களை எண்ணி எடுக்கும் போது சிந்தனைக்குரிய சக்தி உங்களுக்கு கிடைக்குது. தீமை என்றால் முன்கூட்டி உணரக்கூடிய தன்மை இருக்குங்க. தீமை வராது தடுத்து கொள்ளும் அந்த ஞானமும் உங்களுக்கு அந்த வேலை. ஆகவே அவருடைய தொடர்கொண்ட உணர்வுகள் வரப்படும் போது அது வின் சென்ற பிற்பாடு நாள் அடைவது உங்கள் தொடர் செய்த குல தெய்வங்கள் இந்த உடலை விட்டு பிரிஞ்சு சென்று இன்னொரு உடலுக்குள் இருந்து பிரிஞ்சு சென்றாலும் அதே உணர்வுகள் நீங்கள் எடுத்துக்கொண்ட உணர்வுடன் ஈர்க்கப்படும் போது இந்த உணர்வோட என்னையும் நீ வின் செலுத்துங்கிற கேட்கும் உணர் அந்த உணர்ச்சிகள் இங்க வரும் பார்க்கலாம். ஆகவே வின் சென்றதையும் நீங்க உணரலாம். ஆக வின் சென்ற உணர்வின் தன்மை நீங்க காட்சியாகவும் காண முடியும். சென்று விட்டாரா இல்லையா என்று நீங்க பார்க்க வேண்டியதில்லை. நீ தொடர்ந்து இது உணர்வு எடுத்தால் நான் விண்ணிலே இருக்கிறேன் என்ற உணர்வை அங்கு வெளிப்படுத்துவாங்க. சொல்றதை இது வந்து அவங்களுக்கு நீ அவங்க என்றது அவங்களுக்கு கிடைக்கிறது. அவங்களுக்கு நீங்க கிடைக்க வேண்டும் என்றது உங்களுடைய கடமைகள். அதை நீங்க செய்யலாம்.
என்ன
செய்யறீங்கன்னா நமக்கு இந்த சக்தி கிடைச்சதுன்னு சொல்றீங்க. அந்த தீமையான உணர்வும் உங்களுக்குள் வராதபடி ஆத்மசுத்தி செய்யல. ஆத்மசுத்தி செய்தனா இது நீங்கிடும். இதுக்கப்புறம் நீங்க இந்த உடல் நல்லாகும்னு சொன்னா அவருக்கு உடம்பு நல்லாகும். நீங்க எடுத்தோடனே அவர் உடல்லாம் நல்லாகும்னு சொல்லி போட்டு நீங்க எடுத்த உடனே ஜிர்ன்னு உங்க உடலுக்குள்ள வந்து அவருக்கு நல்லாகும், உங்க வயிற்று வலி வேலை தெரிஞ்சுக்கணும். அதனால இதுக்கு அப்படியே நம்ம உங்களை பாதுகாத்து இருக்குது ஆத்மசுத்தியும். ஆனா நாம எடுக்கக்கூடிய உணர்வுகள், நீ இந்த பக்தி மார்க்கத்தில் நாம் வந்ததுனால் அந்த உணர்வின் செயலே வருது. குரு உடல்ல எல்லாமே உண்டு, அவரும் பக்தி நிலையில் செயல்பட்டவர் தான். அவர் உடல் இருந்து வெளிப்பட்ட உணர்வும் இருக்குது, ஆனா அவர் உடல் இருந்து அருஞானத்தை பெற்ற உணர்வும் உண்டு, இருளி அகற்றிய உணர்வு உண்டு, விஷத்தை நீக்கிய உணர்வு உண்டு, ஒளியான உணர்வும் அவருக்கு உண்டு. அதில் நீங்க நாம இப்ப உபதேசிக்கும் உணர்வுல இருளை நீக்கும் நஞ்சை வெல்லும் இந்த உணர்வு உங்களுக்கு கொடுக்குறேன். அப்ப இதை எடுத்து ஆத்மசுத்தி செய்யிட்டு அதை எடுத்து நீங்க எடுத்தீங்கன்னா தீமையில் வராது தடுக்கலாம். இப்ப நீங்க எண்ணியது அங்க நடக்குது, வாரணம் தியானம் பண்ணி இது வந்ததுன்னு நடக்குது. ஆனா அந்த தியானத்துல உங்களுக்கு வைத்த வழி வருது. ஏன் வருது? அதுக்கு தான் இப்ப சொல்றேன், முதல்ல நாம எடுத்து அந்த ஞானத்தின் வழி கொண்டு நமக்கும் சுத்தப்படுத்திட்டு இன்னும் உனக்கு நோய் நீங்க போம்பா அப்படின்னு சொன்னோடனே சரியா இருக்கும். இல்லாமனா அவங்க உடல் இருக்கிற இழுத்து உங்ககிட்ட வந்து அவர் நல்லா ஆவாங்க. இது பக்தி மார்க்கத்துல வந்த மேல இந்த மாதிரி செய்தவங்க நிறைய பேரு, இதேதான் நடக்குது. அதனால எப்பயுமே இந்த ஆத்மசுத்தி செய்வீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா சந்தர்ப்பம் அந்த உணர்வும் ஞானங்களும் வரும். இந்த ஞானத்தை நம்மளுக்குள் அறுவழியில் பயன்படுத்த வேண்டும். நாம் நடக்குது என்று சில இதுகளை செய்தாலும் இப்ப ஊழையிடுறது மாதிரி இந்த உணர்வு எடுத்துக்கொண்ட பின் இப்போ எனக்கும் இந்த காட்டுக்குள்ள போயாச்சுன்னா ஒவ்வொரு உணர்வுக்கு தக்கவாறு அந்த உணர்வை எடுத்து ஒலி அலைகளை எழுப்பினோம்னா அது எனக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கும். அந்த யானைகள் வரப்போ போகும்போது யானை கூட்டமைப்பு இருந்தா அதுக்குன்னு ஒரு ஒலி அலைகளை எடுத்துக்கொண்டா யானை அமைதியா இருக்கும். இதே போல நாம இந்த யானைகளிலிருந்து தப்பிக்கிறதுக்கு இது சிலை செய்தாலும் நாட்டுக்குள்ளுக்கே மோசமான கரடி புலி எல்லாம் இருக்கு, இதுல இருந்து தப்புறது எங்க இருக்குது? அது காட்டுக்குள்ளுக்க இதையெல்லாம் கட்டுப்படுத்தல, நாட்டுக்குள்ள கட்டுப்படுத்த முடியுமான முடியாது. அது உடனே பாயும். நீங்க நன்மை செய்தேன்னு உங்களுக்கு என்ன இடைஞ்சல் பண்ணணும் அது பண்ணும். நீ ஒருத்தர் உதவி செய்து பாருங்க, அடுத்தாப்புல ஒரு நிமிந்த உடனே நீங்க தாழ்ந்து போவீங்க, தாழ்வீங்க. அப்ப நீங்க ஆத்மசுத்தி செய்தீங்களா? செய்தன்னு செய்துட்டு அதுக்கப்புறம் செய்யணும். அதாவது அடிக்கடி அவங்களதான் நீங்க தூண்டணுமே தவிர நீங்க இதை செய்யுங்க, இந்த மாதிரி ஆத்மசுத்தி செய்து என் உடல் நலமாகும், நீங்க இதை எடுத்துட்டு இந்த வாக்கு பதிச்சு இந்த மாதிரி செய்யும் உங்களுக்கு நல்லதாகும் சொன்னா அதை எடுக்க முடியும். அங்க இருக்கிறத எடுத்துக்கிறீங்க. இப்ப நானும் ஆசீர்வாதம் பண்றேன்னா இந்த உணர்வு போய் உடனே அங்க கீழே இறங்குது. நான் எழுத்துக்கிறது இல்ல, நீங்க எழுத்துக்கிறீங்க. எழுக்கிறதுனால உங்களுக்கு வைக்க வழிவது. இப்ப எல்லாருக்கும் கேட்டு வர்றவங்க எத்தனை பேர் எவ்வளவு மோசமான நிலையில வர்றாங்க, அப்ப அவங்க எல்லாம் எடுத்து என் உடல் எடுத்துக்கிட்டா என்ன ஆகும்? அப்ப எனக்கு ஒரு அந்த பாதுகாப்பு கட்டிக்கிட்டே வர்றாங்க. ஏன்னா நம்ம ஆர்வத்துணிவு நல்லாகணும் ஆசையில் இருக்கிறோம். ஏன்னா என்ன செய்யறோம் தெரியுமா, கரண்டி காஞ்சிட்டு இருக்குது. ஆனா அந்த கரண்டி காஞ்சது எடுத்து தாளிக்கிறவனு இதுவரையும் ஜூடாகி போச்சு, ஜூடான ஒருபாடு. நம்ம எடுத்து கையில் எடுத்து கடுவு போடணும் சடப்படாங்க. அது படுறதுக்கு முன்னாடி என்ன செய்யறோம், இந்த ஜூடானு தப்புன்னு விட்டு நம்ம மேலே தான் தெரியும். அந்த மாதிரிதான் அவசர உணர்வுகள் நம்மளை அறியாமல இயக்குது. இதை போன்ற நிலையுள்ள தியான வழியில வரக்கூடிய ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஆனா நம்முடைய உணர்வு அவங்களுக்கு தீங்க நீக்கணும், அவங்க தீங்கான உணர்வு நம்ம இயக்கக்கூடாது. அதுக்குதான் இந்த ஆத்மசுத்திங்கிற ஆயத்தை கொடுத்து நீங்க அந்த சக்தியை பெற்று அவங்க நீங்க துணைக்கத்திரத்தின் தேர்தல் பெறவும் இரத்த நாணங்களை கலக்கும் உன் உடல் உள்ள பிணிகள் நீங்க நலமா இருக்கும். நீ இதை எண்ணி நீ நல்லா இருப்பேன் அவங்க எண்ணி அவங்களே அதை பிறச்சிக்கணும். அதுதான் முறையாம நீங்க நீக்கி விட்டீங்கன்னா தான் அப்புறம் சொல்லிட்டு வந்தாங்க. எல்லாம் போயிடுச்சு அப்புறம் என்ன கடைசியில் சாமி நினைக்கிறது கூட இல்லை. நான் நினைக்கிறது அங்கே தியான வழிக்கு வர்றதுக்கு எழுதுறதுக்கு இப்படி செய்யணும் பண்ணலாம். இதில் யார் மிஞ்சி மிஞ்சி வந்ததுன்னா இப்போ எல்லாம் வடிகட்டி நான் பறவையில்லா நிலையை அடையணும் என்ன வந்தவங்க தான் இங்கே இருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க வந்துட்டு இங்கே போனோம் என்னடா பறவையில்லா நிலையை அடைகிறது, நீ தியானம் பண்ண உன் கஷ்டத்தில் எப்படி என்னத்தை கஷ்டத்தை போனாலும் என்னத்தை சம்பாதிச்சேன்னு ரெண்டு பேரும் கேட்டானா அது ஓங்கி நின்று கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சேன். அப்போ அவங்க வழியில் சீக்கிரவங்களும் இருக்கிறாங்க. இப்ப சொல்றது இப்படி நாம் இச்சாசக்தி கிரியாசக்தி நாம் இச்சையின் உணர்வே நமக்குள் கிரியாகின்றது. இதே போல ஒவ்வொரு நிலைகள்லையும் நாம் கடல்ல நாம் படகுகளை செல்லப்படுப்பும் போது ஒரு எல்லை குறிக்கோள் வைக்கிறோம். அந்த எல்லை குறிக்கோள் வைத்துதான் துடுப்பை தள்ளி நாம் போறோம். ஆக எதிர்நிலை அலைகள் வரப்படும் போது அதில் எப்படி விளக்க வேண்டும் என்று எண்ணி அந்த எல்லை அடையத்தான் நாம் என்றோம். அப்ப அந்த ஒரு தீவுக்கு நாம் போய் சேர்ந்துடுறோம். இதே போல மனிதன் வாழ்க்கையில் நமது எல்லை பிறவியில்லா நிலைதான் அது. அந்த எல்லை அடைவதுதான் துருவ நட்சத்திரம். அதிலேதான் இங்கே நாம் வாழ்க்கையில் வரப்போகும்போது பாசாலை, பண்பலை, பரிவலை, எதிரியலை, கோவலை, குரோதலை, வெறுப்பலைகள் இத்தனையும் நம்மளால மோதிக்கிட்டே இருக்கும். இந்த அலை மோதும் போது அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரில் என்ற அந்த துடுப்பை வைத்து இதை தள்ளிவிட்டு ஒவ்வொரு நிமிடம் நமது பாதையை தடைப்படாது நாம் அங்கே செல்ல வேண்டும். அதற்கு தான் இந்த ஆயத்தை கொடுக்கிறோம். ஏனென்றால் ஒவ்வொரு நிமிஷமும் பாசலையில சிக்கிறீங்கன்னா என் பிள்ளைக்கு பிறகு ஆகி போச்சுன்னா இதை வலையில சிக்கிறீங்க, அப்ப தியானத்தை விட்டுறீங்க, அங்க மூழ்கிறீங்க, அப்புறம் தியானத்துக்கு வரவுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். தொழில் நல்லா இருக்குது, தொழில் நல்லா இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாயி போச்சு, என்னத்தை தியானம் எடுத்து இந்த மாதிரினா இதுல சிக்கணும் இங்க மூழ்கிறீங்க, அப்புறம் தியானத்துக்கு வர மாட்டாங்க. ஆகவத்தும் இதுல மற்றவங்களெல்லாம் எந்தெந்த நிலையில் வர்றாங்க, தான் பெற வேண்டும் என்ற உணர்வு வர்றாங்க, நாம் எதை ஆசிரிக்கிறோமோ. ஏனென்றால் மற்றவர்கள்லாம் ஆண்டவன் அடைய வேண்டும் என்ற தத்துவத்தை கூறுறாங்க. நீங்க ஆண்டவன் அடைகிறது இதெல்லாம் வாழ்க்கைக்கு பின்தான். ஆண்டவன் அடைகிறதுக்காக வேண்டி தப்பான முறைகள் யாகங்கள் செய்து பாவங்களை போக்கி நீ ஆண்டவன் அடைய முடியும் என்று சொல்றாங்க. அகமத்தன் நாம் தவறின் தன்மை யாகத்தை செய்தால் பாவத்தை போட்டு நாம் சொர்க்கம் அடையலாம் என்று தவறான மார்க்கத்தில் இருப்பனா அந்த மார்க்கத்திலிருந்து நாம் மேல முடியுது. சீக்கியம் அதை எடுத்தால் குருநாத் எதை செய்தார், பிறருக்கு சேவை செய்து அவருடைய சேவையுடைய நிலையை நாம் கடைபிடிக்க வேண்டும். தவறு செய்தால் அந்த தவறின் தன்மை அந்த கோயிலில் போயாச்சுன்னா மற்றவனுடைய செருப்புகளை நீ தொடச்சி பழகு. உன்னுடைய அதை வந்து குரு வழியில் நீ தப்பி நடப்பதனால் அதை நீ தவறுக்க வேண்டிய தண்டனை இங்க நல்லவருடைய செருப்புகளை நீ தொடச்சி பழகு அப்படிங்கிறத நம்ம இந்து கலாச்சாரத்தில் எங்க வச்சிருக்காங்க. காரணம் அன்று முகமதியர் எழுந்து படையெடுத்து வரப்படப்போகும்போது அந்த முகமதியரை எழுத்து நிற்கிறதுக்காக வேண்டி இந்து கலாச்சாரம்ந்து ஒவ்வொரு குழந்தைகள் எடுத்து இராணுவத்தை தயார் பண்ண, ஆகவே தம் நாட்டை காப்பதற்காக வேண்டிதான் அதை வைத்தது. ஆகவே முகமதியின் நிலையில் நாம் ஜெயிக்கும் வரையில் இந்த தொப்பி இந்த தாடி நாம் மாற்றுவதில்லை என்ற நிலை வந்தது. இப்படி வளர்ந்து வந்தாலும் அவருடைய காலத்தில் குருநானக் என்றால் கோவிந்த குரு உங்கள் வரப்போம் போது அப்ப அவர் நிலைகள்ல இதை எடுத்து சொல்லும் போது முகமதியின் படையெடுப்பு அதிகம், அதே சமயத்தில் அந்த ஆங்கிலேய படையெடுப்பும் அதிகம். இப்படி அவர் சொல்லப்பட போகும்போது அவருடைய நிலைக்கு கட்டுப்படுறதுக்கு கூப்பிடுறாங்க, நீ வர வேண்டியில்லை அப்படின்னு சொல்லி சொன்னா அதை என்ன செய்யறாங்க, உடனே இங்கிருந்து கூப்பிட்டு போய் அவர் சிரசேதம் செய்யறது கொண்டு போறாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருந்தா அவன் இடத்துல நான் சிக்காம இருக்கணும், அவன் என்னுடைய சிரசு அங்கே சிக்க கூடாதுன்னு சொல்லி போட்டு அடுத்த வந்த சீடிலிருந்து தலை சீட்டு கொண்டு முண்டத்தை போட்டுறான். ஆக அந்த வெறி உணர்வு பெற்றதுதான் இன்னைக்கு வரையிலும் தனக்கு பாதுகாப்பு கட்டி என்ற நிறைய அவன் கவசம் வைத்திருப்பான். இதே போல மதத்தின் அடிப்படையிலே நம் நாட்டை காக்க வேண்டும் என்ற நிறைய வரப்போகும்போது அதே முகமதியரை எதிர்த்து போரிட்டு அதே சீக்கியர்கள் முகமதியருடன் சேர்த்து தன் இனத்தை பெருக்க வேண்டும் என்று நாம் இந்து கலாச்சாரத்தையே இன்றைக்கு சீர்குலைக்கும் தன்மை வந்தது. காலங்கள் மாறிக்கொண்டு வருகின்றது. ஏனென்றால் இதே போல நாளுக்கு நாள் ஒவ்வொரு கலாச்சாரத்திலும் நல்ல ஒழுக்கங்களை நாம் காட்டப்படுறோம். இந்த கலாச்சாரத்துக்குள்ளுக்கு பகமை, இதை பகமை வளரப்பட்டு மதம் இனம் மொழி என்ற நிலை வருகின்றன. நம்ம மதம் என்றாலும் நம்ம மதத்துக்குள் இனங்கள் அதிகம், ஆக ஒருவருக்கு ஒருவர் இனபேதம் மொழிபேதம் என்ற நிலைகள் இன்றைக்கு வருது. எல்லாம் ஒரே கடவுள் தான் கும்பிடுறோம். அதே சமயத்தில் நதிநீர் உடனே முந்தி வெள்ள தன்னால வந்துகிட்டு இருந்தது, அங்கிருந்து அணைகள் கெட்டதில்லை, இங்கிருந்து போனா அது பெரும் வெள்ளம் வந்ததுன்னா திருச்சி கிரிச்சல் அடியோட தூக்கிட்டு போயிடும். இப்ப அணை கட்டி தேக்கி இது கொண்டாடுறாங்க. அணைகள் கட்டி தேக்கி வரப்போகும்போது இதுக்குண்டா நல்ல வெள்ளாமை கொண்டு வந்தாங்க. இப்ப நாம் தள்ளி இல்லைங்கிற போது எங்களுக்கு போக தான் நான் மிச்சம் கொடுப்பேங்கிறாங்க. ஆக மதம் எழுத்தில் பிரிக்கப்படும் போது பாக பிரிவினை வருகின்றது. இதே போன்றுதான் உலக ரீதியிலேயே பகமையில்தான் வளர்ந்தது, அவர ஒற்றுமை என்பது இல்லை. ஆக எந்த கடவுளும் நம்மை காக்கவில்லை. நாம் இன்னும் எண்ணங்கள் இணையாகி உள்நின்று இயக்குவதை கடவுளாக அந்த உணர்வின் செயலாக தான் நாம் இயக்குகின்றோம் என்பதனை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உடல் நமக்கு சொந்தமல்ல. இந்த உயிரின் தன்மை ஆறாவது அறிவு கார்த்திகேய என்ற இந்த அருளை நாம் ஒளியாக மாற்றிக்கொண்டு செல்ல வேண்டும். அதன் அடிப்படையில் நாம் சென்றோம் என்றால் இந்த உடலுக்கு பின் நாம் பிறவியில்லாத நிலை அடைகின்றோம். இதை பெறுவதற்கு தான் ஏகாதேசி விரதம் என்றும் பகமைகளை மறந்து எல்லோரும் அன்பும் பண்பும் பரிவும் பெற வேண்டும் என்று பொருளிலிருந்து செயல்படும் சக்தியும் கண்ணீர் போன்ற சுவையான சொல்லும் செயலும் நான் பெற வேண்டும், நாம் பார்க்கும் அனைவரும் பெற வேண்டும், என் குடும்பம் பெற வேண்டும் என்ற நிலையும் தெய்வீக அன்பும் தெய்வீக பண்பும் தெய்வீக அருளை பெற வேண்டும் என்று நாம் என்ன செய்வது? ஆகவே இதை போல நான் தங்கத்தை போல மனம் மங்காத நிலையும் வைரத்தை போல சொல் ஜொலிக்கும் நிலையும் என் வாழ்க்கையை ஜொலிக்கும் நிலை வேண்டும் என்று இதை எண்ணி மலரை போல மனமும் மகிழ்ந்து வாழும் சக்தியும் மகிழ்ச்சியின் நல்வட்டத்தில் வாழும் அந்த துரு மகிழ்ச்சியின் நல்சக்தி பெற வேண்டும் என்று நாம் இது பக்தி மார்க்கத்தில் இதை தெளிவாக கூறப்பட்டுள்ளது. கோயிலுடைய பண்புகளை நாம் இப்படி எடுக்கப்பட்டுள்ளது. நம்ம பகமையை மாற்றச் சொல்லப்பட்டிருக்கின்றது. நாம் காலில் எழுந்தவனை இதே மாதிரி செய்தவுடனே ஏகாதசி வரது அன்னைக்கு இதே மாதிரிதான். நாம் யாரை சந்தித்தோமோ அந்த குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கிறது. ஆகவே இதே போல ஏகாதசி விரதம் இருக்கும்போது அவர்களும் இதே போல நாம் எண்ணும் போது அவன் அந்த பகமை மறக்கப்படுகின்றது, நல்ல உணர்வு மாற்றப்படுகின்றது. ஆகவே நமக்குள் விரதம் என்கிறது தீய அணுக்களுக்கு ஆகாரமல் போகாமல் தடுப்பதே விரதம். ஆக நல்ல ஞானத்தின் உணர்வு நமக்குள் நல்ல அமுதுகளை ஞான அணுக்களுக்கு பறிச்சுவிட நாம் உண்மையான நிலைகள். ஆகவே நாம் எண்ணி உணர்வு அதற்கு படைத்து அந்த வீரியத்தன்மை நமக்கு உருவாக்கும் அந்த அருள் பெறும் அந்த அருசக்தியான நாள் தான் ஏகாதசி. என்ன பகமையிலா நிலை, பத்தாவது நிலை, பிறவியிலா நிலை என்பதற்கு 12 மாதங்களிலும் ஏகாதசி விரதத்தை இருக்க சொல்லியுள்ளார். கரீஸ்வரர் சொர்க்கவாசலும் வைகுந்த ஏகாதசி என்ற நிலையை தெளிவாக கூறப்பட்டுள்ளது. ஆகவே நமது சாஸ்திரப்படி ஞானிகள் காட்டிய அளவடிப்படி நாம் வழிநடந்தால் இந்த வாழ்க்கையும் நமக்குள் எதிர்நோக்கும் தீமைகளை சிந்தித்து செயல்படும் வலிமையும் தீமைகள் நமக்குள் அணுகாத நிலையும் அப்படி வந்தாலும் தீமை உணரும் நம்மை இயக்காத நிலையும் ஆக நமக்குள் அந்த வலிமை கொண்டு நம்மை காத்தும் இந்த வாழ்க்கையில் அமைதியும் சாந்தம் விவேகத்துடன் வாழ்ந்து இந்த உடலுக்கு பின் நாம் பிறவியில்லா நிலை அடைவதே கடைசி நிலை. ஆக நாம் எப்படி இருந்தாலும் இந்த உடல் விட்டு பிரிந்துதான் ஆகின்றோம். ஆக இந்த உடல் விட்டு பிரிந்து செல்லும் போது சாகாக்கலை, இதுல வேதனை வெறுப்பு கோபம் குரோதம் எதை எடுத்தோமோ இந்த கலைக்கொப்ப, கோபம் என்றால் இந்த கலைக்கொப்ப அதோட ரூபம் புலி நரி நாய் போன்ற நிலைகளைத்தான் தரச்சு. ஆகவே சாகாக்கலை, ஆக இந்த உடலை எடுத்தது சாவுதில்லை, மீண்டும் இந்த கலையில் ஆகின்றது. வேகா நிலை, நாம் தீயிலை குதித்தால் உயிர் வேவதில்லை. அதான இந்த வேகா நிலை என்ற நிலையும் முழுமையை பெற வேண்டும் என்றால் நமது குரு காட்சி அறுவழி நாம் சென்றதென்றால் இந்த பிரபஞ்சமே அழிந்தாலும் இந்த துருவ நட்சத்திரம் அழிவதில்லை. ஆம் எப்போதுமே வேகா நிலை என்ற முழுமையான நிலை அடையும் தர்மம் வருகின்றது. என்றால் இந்த பிரபஞ்சத்தில் சவர எல்லா கோள்களும் மற்ற நிலைகள் உருவானாலும் அதில் விளைந்த உணர்வின் சத்தம் இங்கே புவியின் ஈர்ப்பிலே நுகரப்பட்டு இந்த உயிரணு போல ஜீவணுக்களை உருவாக்கி அந்த ஜீவனின் மலங்கள் அதற்கு தக்க உடல் உருவாக்கி இதிலே கழிவுகளை நீக்கி உணவின் தன்மை காட்டிய என்ற ஒளியின் உணர்வை உருவாக்கி உயிருடன் ஒன்றி ஒளியின் உடல் பெறுவதே கடைசி நிலை தான் கார்த்திகேயா என்று தெளிவாக கூறப்படுகின்றது. ஆகவே இந்த 6வது அறிவே விஷத்தின் தன்மை தோய்ந்தால் இருகூடும் நிலையை வருது, சிந்திக்கும் தன்மை இழந்து விடுகின்றும் மீண்டும் தெரிவித்து வருகின்றோம். மனிதன் அல்லாத இதான் இன்றைய செயல் நாளைய உடல்.
அதே சூரியனுடைய தனித்தன்மை என்ன, துருவ நட்சத்திரத்தினுடைய தனித்தன்மை என்ன, அதே பிண்டத்தில் அது என்ன நிலையா ஒற்றுமையாக வேற்றுமையா வரும்?
அதாவது நம் உடலுக்குள் உயிர் சூரியன் தான், இதிலே ஒற்றுமையா வரக்கூடிய உணர்வு ஒளியாகப்படும் போது ஒளி ஒன்றாகின்றது. 6வது அறிவை தெளிவாக்குகின்றது. ஆக இந்த பிரபஞ்சத்தில் உருவாகிய இந்த உணர்வின் தன்மை ஒளியானது இந்த உயிரைப் போலவே ஜீவ அணுக்களாக மாற்றுவது தான் ஒளி. அது பிறவில்லா நிலை, அந்த துணை நட்சத்திரத்தில் இணைகின்றோம். சூரியன் அது மர நம்மளைப் போலதான் உடல் மழியும் தன்மை பெற்றது, அது நிரந்தரமானதல்ல. ஆகவே அதனால் உருவாக்கப்பட்டதுதான். நம் உடல் எப்படி நிரந்தரமற்றதோ இதே போல சூரியன் உடலும் நிரந்தரமற்றது. ஆக அதில் விளைந்த உயிரணு தோண்டி எத்தனை கோடி உணர்வு கலந்து உணர்வு ஒளியாக மாற்றியது நிரந்தரமானது. ஆகவே இது அழியா பேரழிவானது. ஆகவே இந்த பிரபஞ்சத்தில் உருவானதுதான். ஆனால் துருவ நட்சத்திரம் அழிவதில்லை, ஆனால் சூரியன் அழியும். அதனால் 6வது அறிவை நாம் பெறுவோம் என்றால் ஒளி 7வது நிலையை பெற வேண்டும். அதனால பிறவியில்லா நிலையை அடைகிறதுக்கு இதான் வேற சரிதானே.